ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம் இடரினும் தளரினும். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் 3வது திருமுறை 4வது பதிகம். இன்றைக்கி அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். இந்த பதிகத்தை பற்றி நம்ம போன தரம் பேசியிருக்கோம். அவர் சம்பந்தருக்கு தந்தையார் வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்டு சம்பந்தர்கிட்ட பேசுகிறப்போ, சம்பந்தர் திருவாவடுதுறை கோவிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். இந்த பதிகம் பாடி இந்த பதிகம் பாடி முடித்ததும் சிவனருளால் ஒரு புதம் ஒரு உலவாக்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேலே வச்சு, இது சிவனருளால் அவங்க கொடுக்கப்பட்டது, இது எடுக்கெடுக்க குறையாத பொற்கிழி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும். இந்த பதிகத்தை அவர் தந்தையாருக்கு பொருள் வேண்டி வேள்வி செய்கிறதுக்கு பொருள் வேண்டி பாடுறார். ஆனால் பாடி முடிச்சுட்டு கடைசியில் திருக்கடைக்காப்பில் அவர் வந்து இது பாடுறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். அது உங்களுக்கு செல்வம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லலை, அது சொல்கிறது இது மாதிரி நீங்கள் சிவலோகத்துக்கு போய் சேருவல்னு திருக்கடைக்காப்பில் பலனாக சொல்கிறது. அந்த கடைசி பாட்டு வர்றப்ப அதை பற்றி பார்ப்போம். இந்த பதிகத்தில் அவர் பொதுவாக சொல்கிறது என்னன்னாக்க, தன்னுடைய ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார். அதாவது எனக்கு என்னவா எப்படி நான் என்னுடைய பக்தி எந்த அளவு உறுதியானது அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அதை ஸ்டேட் பண்ணுறார். இது மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட பக்தி உண்டு, அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் நான் ஒன்றை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட பக்தி உடைய எனக்கு நீ அருள் செய்கிறது இதுதானா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்குறார். அப்புறம் முதல் பாட்டிலேருந்து பார்ப்போம். இடரினும் தளரினும் எனது உரு நோய், தொடரினும் உன கழல் தொழுது எழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே அப்படிங்கிறார். இடரினும் தளரினும் அப்படின்னாக்க, இடர் அப்படின்னா கஷ்டம், தளர் அப்படின்னா தளர்ச்சி, அவன் தளர்ந்து போயிட்டான் அப்படிங்கிறோமே. அதனால் எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், என்ன தளர்ச்சி சோர்வு ஏற்பட்டாலும், எனது உரு நோய் தொடரினும், என்னுடைய இந்த வினைப்பயன்கள்லாம் வருது, அந்த வினைப்பயனால் வர்ற இந்த நோய்கள்லாம் இருக்கு, அந்த நோய்கள் என்னை தொடர்ந்து வந்தாலும், நான் உன கழல் தொழுது எழுவேன். உன அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம், கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். நான் உன்னோட திருவடியை இடைவிடாமல் வழிபடுவேன், தொழுது எழுவேன்னா எப்பவும் வழிபடுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே. இந்த பார்க்கடல் கடைஞ்ச விஷயத்த சொல்கிறாருங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த கடல்லேருந்து அமிர்தம் வந்தது, ஆனால் அந்த அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி அந்த கடல்லேருந்து விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் தேவர்களை காப்பதற்காக எடுத்து உண்டு கண்டத்தில் வச்சிருக்கார். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த பார்க்கடலில் அமுதத்தோட கலந்து வெளிப்பட்ட விஷத்தை உன்னுடைய கண்டத்தில் கழுத்தில் வச்சு அடக்கி வச்சிருக்கிற, அடக்கி இந்த உலகங்களெல்லாம் காப்பாற்றிய பெருமானே வேதியனே. வேதியனுங்கிற வார்த்தை பல பாடல்களில் வரும். இது வேதத்தினால் பாடப்படுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லத்தை வேதத்தை பாடுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வேதத்தின் பொருளாக இருப்பவன் எடுத்துக்கலாம், இல்லைனா வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதித்தல்னாக்க பிரித்தல், அப்படி வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் பொதுவாக இது வேதத்தின் பொருளாக இருக்கிறவனே, வேதத்தால் பாடப்படுபவனே, வேதங்களை பாடுபவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துட்டா சுலபமாக புரியும். மிடரு அப்படிங்கிறது கண்டம், நம்ம த்ரோட் இருக்கே அதுக்கு மிடருன்னு தமிழ் பெயர், கண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத பெயர். அதனால் பார்க்கடலில் அமுதத்தோடு கலந்து வந்த விஷத்தை கண்டத்தில் வச்சு அடக்கி எங்களெல்லாம் காப்பாற்றின பெருமானே, அப்பேற்பட்ட பேரருளால் நன்னி இல்லையா, இந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டு உலகங்களை காப்பாற்றின பேரருளாளன் நீ அப்படிப்பட்ட பேரருளாளனான நீ எனக்கு அருள் புரிவது இப்படியா? இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ எனக்கு அருள், இப்படியா நீ எனக்கு அருள் புரியற, இதுவா நீ உன்னுடைய அருள். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேலி செய்யறது காசு வேணும், பொற்காசு பொண்ணு வேணும், எங்கிட்ட பொண்ணு இல்லை, இப்படி என்னை வைக்கலாமா நீ அப்படின்னு, இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ என்னை ஆட்கொண்ட விதம், உனக்கு நான் அடியவன், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், அப்போ என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறது உன்னுடைய கடமை, அதனால் இதுவா உன்னுடைய இதுவா என்னை ஆட்கொண்ட அழகு. எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஈவது ஒன்று எமக்கு இல்லையல், கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கலாமா? அதுவோ உனது இன்னொருள், இதுவா உன்னுடைய அருள். ஆவடுதுறை அரணை, திருவாவடுதுறையில் விட்டிருக்கும் சிவருமானே, இதுவா உன்னுடைய அருள், என்னை ஆட்கொண்ட விதம் இதுவா, எங்கள் அப்பாவுக்கு வெள்ளி சேர்த்துக்கு பொருள் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாமா, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு முதல் 4 அடியில் முதல் 2 அடியில் தன்னுடைய பக்தியுடைய உறுதியை சொல்கிறார். தான் எந்த அளவில் இறைவன் மேலே சிவபெருமான பக்தி உடையவன், தன்னுடைய செயல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 2 அடியில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்கிறார். அவன் எப்பேற்பட்ட சிவபெருமான், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை சொல்கிறார். அப்புறமா 2 அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே, நீ எனக்கு இப்படி அருள் புரியாமல் இருக்கலாமா, இதுவா அவனுடைய அருள் நிலை அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்குறார். அது மாதிரி நீ எனக்கு அருள் புரியணும், அப்படி பண்ணலன்னா அது உனக்கு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுதான் இந்த பாடலோட அமைப்பு. இந்த பாட்டு வந்து 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு குறிப்பு கொடுத்துருப்பா. 4 அடி மேல் வைப்பு அப்படின்னாக்க இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அடிகள், தேவார பாட்டு எல்லாமே அது நமக்கு தெரியும் பொதுவாக. அந்த 4 அடிகள் ஒரு மீட்டரில் இருக்கும், அதுக்கு அப்புறமா ஒரு 2 அடி ஒவ்வொரு பாட்டிலையும் வரும் ரெஃப்ரெயின் மாதிரி. அந்த ரெஃப்ரெயின் வந்து 2 அடி, அதனால் இது 4 அடி மேல் வைப்பு, 4 அடி மேல் 2 அடி வைப்புன்னு சொல்லணும், 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லிவிடுவேன். அதுதான் அந்த அந்த கடைசி 2 அடி வந்து வேறு மீட்டரில் இருக்கும். அப்போ அது பாடுறப்போ அது ஒரு முதல் 4 அடி ஒரு ஓசையோட சந்தத்தில் போகும், அடுத்த 2 அடி வேறு சந்தத்தில் வரும், அப்படி மாறி 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 வரும். இந்த பதிகம் முழுக்க அந்த வைப்பாக வந்த 2 அடி இருக்கே அது ஒரே 2 அடி தான் வரும் எல்லா பாட்டிலையும், கடைசி பாட்டில் மட்டும் மாறும். இதுதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ 2ஆம் பாட்டுக்கு போவோம். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன், தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. இதிலே முதல் 2 அடி தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார் அவர். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். தன்னுடைய எப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறார். வாழினும்னா வாழ்ந்தாலும், சௌக்கியமாக இருந்தாலும், நன்னா வாழ்ந்தாலும், சாவினும் கஷ்டப்பட்டு செத்தாலும், வருந்தினும் துன்பப்பட்டாலும், போய் வீழினும் இந்த மாதிரி வீழுதல்னாக்க நம்ம நிலை குன்றி போகிறது இல்லையா, அதனால் நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த இதை அப்படி எலாபரேட்டாக அவர் சொல்கிறாருங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் கஷ்டப்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நான் இது எந்த நிலையிலையும் உனகழல் விடுவே நல்லேன், உன்னுடைய திருவடியை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், இருக பற்றி கொண்டு இருக்கிறேன், அதனால் எனக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் என்ன என்ன நான் அனுபவித்தாலும், நான் சௌக்கியமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, இல்லை செத்தே போனாலும் சரி, எந்த நிலையிலையும் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், அதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் உனக்கழல் விடுவேன் அல்லேன். இந்த அல்லேங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், விடவேன் அல்லேன்னா விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், அது என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அதை விடமாட்டேன், அப்படிப்பட்ட பக்தி உடையவன் நான், நீ எப்படிப்பட்டவன்? தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இள மதி வைத்த புண்ணியனே அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய 3 அட்ரிபியூட்ஸ் அதில் சொல்கிறார். அவன் தலையில் கங்கையை தாங்கியிருக்கான், சந்திரனை அணிஞ்சிருக்கிறான், அவன் புண்ணிய சொரூபி அப்படின்னு இந்த 3 அட்ரிபியூட் அதில் சொல்கிறார். தாழ் இளம் தடம் புனல் அப்படின்னாக்க இது கங்கையை குறிக்கிற ஃப்ரேஸ். இது புனல் அப்படின்னா ஜலம், நீர். தடம் புனல்னாக்க பெரிய நீர், அக விசாலமான நீர், பெரிய நீர். இது கங்கையோடைய பெரிய அளவை குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட கங்கை? தாழ் தடம் புலம், அங்கே மேலேருந்து தாழ்தல்னாக்க கீழே விழுறதுன்னு அர்த்தம். மேலேருந்து கீழே விழுறது, கீழே பாயிறது, அதெல்லாம் தாழ்தல்னு பேர். நமக்கு தெரியும் தாழ்தல்லாம் மேலேருந்து கீழே வர்றது தாழ்தல். அதனால் அந்த கங்கையானது ஆகாச கங்கை, அங்கேருந்து பூமிக்கு பாய்ந்தது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். பகீரதனுடைய மூதாதையர்கள் ஒரு சாபத்தால் எரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதுக்காக பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமி கொண்டு வந்தார். அப்படி பகீரதன் தவம் செய்து கங்கை சொன்னால், இது மாதிரி நான் வந்தால் பூமியால் தாங்க முடியாதுன்னு உடனே சிவருமான்கிட்ட தவம் பண்ணி சிவருமான் அதை தாங்கிக்க சொன்னார். அப்படியாக சிவருமான் சடையை விரித்து அதில் கங்கையை தாங்கி அப்புறம் பகீரதனுக்காக கொஞ்சமாக கிழ விட்டார். அந்த பேரருளாளன் அவர் கங்கையை சடையில் வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அது கங்கையை தாங்கின வரலாறு பகீரதனுக்கு அருள் புரியறதுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட தாழ் தடம் புனல்லாம் கீழே விழுந்த கங்கை, அது தயங்கு சென்னி, அது அவருடைய தலையில் விளங்குகின்றது, சடையில் தங்கியிருக்கு. அந்த இளம் தடம் புனல் அப்படிங்கிறார். அந்த இளம் அப்படின்னாக்க சிவருமானோட சேர்ற எல்லாத்துக்குமே இளமை இருக்கும். ஏன் அப்படின்னாக்க சிவருமானுக்கு மூப்பு கிடையாது, அவர் என்றுமே இளமையோடு இருக்கிறவர். அதனால் அவர் உடலில் தாங்கியிருக்கிற, திருமேனியில் தாங்கியிருக்கிற எல்லாமே இளமையோடு இருக்கக்கூடியவை. அதனால் பாம்பை பற்றி வர்றப்ப இளம் நாகம், இளநாகம், இளம் பாம்பு அப்படின்லாம் வரும் பாட்டில். அதேமாரி அவர் தலையில் இருக்கிற சந்திரன் இருக்கே, அது இன்றைக்கும் அப்படியே பிறையாகவே இருக்கும் இளமையோடு. அதனால் அது இளம் பிறை. அதனால் இந்த கங்கையும் இளமையோடு இருக்கிறதுனால அது இளம் தடம் புனல் அப்படின்னு. அந்த இளம்ங்கிற வார்த்தைக்கு என்ன காரணம்னு யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது அதனால் மேலேருந்து பாய்ந்த தடம் புனலான கங்கையை தாங்கிய சென்னியது அந்த தலை. அந்த தலையின் மீது என்ன வச்சுருக்கான் சிவருமான்? போல் இளமதி வைத்த புண்ணியனவர். போல் அப்படின்னாக்க துண்டம், பிளத்தல்னு அர்த்தம். இந்த சந்திரன் இருக்கே அது வந்து ஒரு நிலா துண்டம் அப்படிம்ப பாட்டிலெல்லாம். ஏன் நிலா துண்டம்? அது வந்து ஒரு சந்திரனை உடச்சி ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கும். அங்கே சந்திரன் அந்த பிறை சந்திரன் இருக்கே, அது முழு சந்திரன்னா வட்டமாக இருக்கும், இது ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு சந்திரனோடது. அதனால் அது வந்து நிலா துண்டம் அப்படிம்ப. அது மாதிரி இந்த போழுதல் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது தமிழில், அப்படின்னா அப்படி உடைக்கிறது, பிளக்கிறது அப்படின்னு. அதனால் போல் மதி அப்படின்னாக்க ஒரு நிலாவுடைய சின்ன துண்டுன்னு அர்த்தம். அது இளமதி, அதுவும் இளம்பிறை சந்திரன். அதனால் போல் இளமதி வைத்தார். எங்கே வச்சுருக்கார்? அந்த சென்னி மேலே வச்சுருக்கார், தலை மேலே அந்த சந்திரனை வச்சுருக்கார். ரெண்டு சொன்னாச்சு. மூணாவது புண்ணியனே, அதெல்லாம் தாங்கியிருக்கிற புண்ணிய சுரூபியே, எல்லா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன் சிவருமான். ரொம்ப புண்ணியம் பாவம்னு நமக்கு தெரியும், புண்ணியங்களின் உருவன்னு என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப நன்மையே செய்யக்கூடியவன், நன்மையின் உருவாக இருக்கான் அவன். அப்படிப்பட்ட சிவருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பாட்டில் அவர் சொல்கிற அதே ரெண்டு அடியே எல்லா பாட்டிலையும் சொல்லப்படுற. இதுவோ எம்மை ஆளுமாறு, எங்கள் அப்பாவுக்கு நான் பணம் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், ஆனால் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுவா நீ எனக்கு அருள் பெரிய நிலை அப்படின்னு வேண்டுற. இப்போ மூணாம் பாட்டு, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான், புனல் விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அதே அமைப்பு, முதல் ரெண்டு அடி தன்னோட சம்பந்தர் தம்ம அவருடைய பக்தியை சொல்கிறார், அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்கிறார், அடுத்த ரெண்டு அடியில் நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். நம்பா அப்படின்னா நம்பனேன்னு அர்த்தம். நம்பன் அப்படிங்கிறது சிவருமானுக்கு உரிய ஒரு திருப்பெயர். இது பல பாடல்கள் அங்கங்கே வரும், நம்பன், நம்பான், நம்பனே அப்படின்லாம் வரும். இந்த இடத்துல நம்பா அப்படின்னு வந்திருக்கு. நம்பன் அப்படின்னாக்க நம்புதல் அப்படின்னாக்க இன்றைக்கி நமக்கு பிரயோகத்தில் இருக்கிற ஒரே அர்த்தம் நம்பிக்கை வைக்கிறது, டு ஹாவ் ஃபெய்த் அப்படின்னு இல்லையா, டு ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிறது தான் நம்புதல். நம்புதல்னா இருக்குது, உன்னை நம்பினேன் அப்படின்னா ஐ ட்ரஸ்டட் யூ, ஐ ஹேட் ஃபெய்த் இன் யூ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்புதல் அப்படின்னு தேவாரத்தில் வர்றப்போ பொதுவாக அது விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போது இந்த நம்பன் அப்படிங்கிற வார்த்தை சிவருமானுக்குரிய பெயர், அது விரும்பத்தக்கவன், விரும்பப்படுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால் விரும்பத்தக்கவன், எல்லாராலையும் விரும்பப்படுபவனாக இருப்பவன் சிவருமான். அப்படி விரும்பத்தக்கவன் அவன், அவனை பார்த்து சொல்கிற, நம்பா உன்னை நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவே நம்மான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நனவினும் கனவினும் அப்படின்னா, நனவு அப்படின்னா கனவுன்னா நமக்கு தெரியும், தூங்குறப்ப ஒரு ட்ரீம், அது கனவு. நனவு அப்படின்னாக்க நினைவுங்கிறது வேற, நனவுங்கிறது வேற. நினைவுனா மெமரி, நனவு அப்படின்னாக்க வேக்ஃபுல் ஸ்டேட் இல்லையா, நம்ம தூங்கு உறக்கம் அப்படிங்கிற மாதிரி விழித்திருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் நனவு. இது கனவா நனவா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா இல்லை முழிச்சுட்டு இருக்கேனா, இஸ் இட் ஃபார் இஸ் இட் அ ட்ரீம் ஆர் இஸ் இட் ரியல் அப்படிங்கிற மாதிரி. அதனால நனவுனாக்க நம்ம விழித்து கொண்டிருக்கிற நிலை, ஜாகிரத்தை அப்படின்பா சம்ஸ்கிருதத்தில், ஜாகிரதம் அப்படின்பா. அந்த விழிச்சுட்டு இருக்கிற நிலைக்கு நனவுன்னு பேரு. கனவுனா நமக்கு தெரியும் தூக்கத்தில் வர்றது. அப்பெல்லாம் கூட நான் விழித்து கொண்டிருக்கும் போதும் உறங்கி கனவு காணும் போதும் உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மா, உன்னா மனசால வழிபடுவதற்கு மறக்க மாட்டேன், மறந்தது இல்லை அப்படின்னு சிவருமானை பார்த்து சம்பந்தர் சொல்றார். சிவருமானே, நான் முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, கனவு கண்டு இருந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் என் மனசுல உன்னை வழிபடுவதை மறக்காமல் வழிபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். வழிபடல் மறவேன் அம்மான், வழிபடல் மறவேன்னா வழிபடுவதற்கு மறந்ததில்லை, மறக்க மாட்டேன். அம்மான், அம்மான்னா அம்மானே, சுவாமி மான்னா சுவாமின்னு அர்த்தம். அம்மான் எம்மான் அப்படின்லாம் வரும், பெம்மான் அப்படின்லாம், அதெல்லாம் சுவாமின்னு அர்த்தம். அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அதனால் நம்பனே, நம்பன் என்ற பெயருடைய சிவருமானே, அம்மான் சுவாமி ஒன்ன நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவேன் அப்படின்னு தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறாருங்க. அப்படி சொல்லிவிட்டும் அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்கிறார், அவனுடைய வர்ணனையை சொல்கிறார். இந்த இடத்துல புனல் விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே. இதில் மூணு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, அவனுடைய சடையில் கங்கை இருக்கு, அவன் சடைக்கு மேலே கொன்றைப்பூ அணிஞ்சிருக்கிறான், அவன் கையில் நெருப்பை தாங்கின்னு இருக்கான். இது மூணையும் சொல்றாரு இதுல, இந்த ரெண்டு அடியில. புனல், இந்த முன்னாடி பாட்டிலே பார்த்தோம், புனல்னாக்க நீர், ஜலம்னு அர்த்தம். இந்த இடத்துல கங்கை, சிவருமானவர் இருக்கிறப்ப புனல்னு சிவருமானுடைய வர்ணனையில் வந்தா அது கங்கையை குறிக்கும். கங்கையையும் விரி நறுங் கொன்றை போது, கொன்றைனா கொன்றை மலர், போதுனா பூன்னு அர்த்தம். கொன்றை போதுனா கொன்றை மலர், அது எப்படிப்பட்ட கொன்றை மலர்? நறுங் கொன்றை மலர். நறும் அப்படின்னா வாசனை கமழ்கின்ற, வாசனை மிகுந்த கொன்றை மலர். அது எப்படிப்பட்ட கொன்றை மலர்? விரி கொன்றை மலருது. விரிதல்னாக்க மலர்றது. நம்ம பூ எப்போ பறிக்கணும்னு நம்ம முன்னாடி வேற பாட்டில் பார்த்துருக்கோம். அது மலர்ந்து மலராத பருவத்தில் போய் பறிச்சுன்னு வந்தோம் காலங்காலத்தால். அது மாதிரி அப்படி மலர்கின்ற கொன்றை மலருது. அப்படி விரிதல் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். அப்படி விரிகின்ற வாசனை உடைய கொன்றை பூவை அணிந்த அப்படின்னா அவன் தலையில் அணிந்திருக்கான் சிவருமான். எது? புனல், அது ஒன்று. ரெண்டாவது விரி நறும் கொன்றை போது, இது ரெண்டையும் அவன் அணிந்திருக்கிறான் தலையில். அப்புறம் அவன் கையில் என்ன இருக்கு? கனல் எரி அனல், அப்படின்னா கனன்று எரிகின்ற அனல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தமுள்ள வார்த்தைகள். கனல், அனல், எரி எல்லாமே நெருப்பு தீ அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் அதில் நவுனாவும் இருக்கும் விருப்பாவும் இருக்கும். கனல் தல் அப்படின்னா கனன்று எரிகின்றது அப்படிங்கிறோம். அது மாதிரி ஜுவாலை ஓட்டம் எரிக்கிறது, அது மாதிரி கனல்னா ஜுவாலை இருக்கு. எரிதல், எரினா நெருப்பு, ஆனால் எரிதல்னா டு பர்ன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதனால அப்படி கனன்று எரிகின்ற தீயை புல்கு கையவனே, கையில் உடையவனே, புல்குதல்னா பொருந்துதல். அப்படி கையில் கனன்று எரிகின்ற நெருப்பை வச்சுட்டு இருக்கிற சிவருமானே. அதனால இந்த ரெண்டு அடியில் அவன் கங்கையை தாங்கி இருக்கிறதையும் கொன்றை மலரை அணிந்திருக்கிறதையும் கையில் நெருப்பு ஏந்திருக்கிறதையும் சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றமை கிள்ளையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறையரனே அப்படின்னு அந்த பாட்டு முடிக்கிறார். நாலாம் பாட்டுக்கு போவோம். தும்மலோடு அருந்துய தோன்றிடனும் அம் மலரடியலால் அறற்றாது என்னா, கை மல்கு வரிசலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமை கிள்ளையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறை அரணே. இதுலையும் அவர் முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்றார். அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய பெருமைகளையும் வர்ணனையும் சொல்றார். அடுத்த ரெண்டு அடியில் எனக்கு அருள் புரிய வேண்டாமான்னு கேட்கிறார். தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும் அம் மலரடி அல்லால் அறற்றாது என்ன. தன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது? தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும். தும்மல்னா அது ஒரு வியாதியில் ஒரு வகை இல்லையா? சில பேருக்கு நமக்கு தும்மல் வரும். ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்துடுத்துனாக்க அது நம்ம பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா? ஆனால் சில பேருக்கு இந்த தும்மலே ஒரு வியாதி ஆகிடும். ஓயாமல் தும்மிண்டே இருக்கிற ஒரு வியாதி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது. தும்மலோடு அரும் துயர், தும்மல் முதலான பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பெரிய வியாதிகள் இல்லையா? அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வித கஷ்டங்கள் வர்றது. அப்படி இதில் தும்மல்ங்கிறது அதில் ஒரு வியாதியோடைய ஒரு வகை வியாதி. அப்படி தும்மல் மாதிரி இடைவிடாமல் தும்மிண்டே இருக்கிற தும்மல் மாதிரி மற்ற பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும், உபாதைகள்லாம் வந்தாலும், என்னுடைய நாக்கு என்ன பண்ணும்? அம் மலரடியலால் அறற்றாது. என்னுடைய நாக்கானது அந்த மலர் திருவடியா, உன்னுடைய மலர் திருவடியை தவிர வேற ஒன்றையும் சொல்லாது இல்லையா? நம்ம உதாரணத்துக்கு பலரும் பேச கேட்கலாம், நிச்சயமாக இந்த சினிமாலையும் டிவி சீரியல்லையும் கேட்கலாம், கடவுளுக்கு கண் இல்லை, இப்படி என்னை கஷ்டப்படுத்தலாமா கடவுள், அப்படிலாம் கேட்பாள் சில பேர். ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னா இந்த மாதிரிலாம் கேட்பேன், நான் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன், மாதம் மாதம் நான் சதுர தேங்காய் போடுறேன், அப்படிலாம் அதாவது இந்த சிதற தேங்காய் போடுறேன் அப்படிலாம் ஒவ்வொரு தங்களுடைய இதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் இறைவன் அப்படின்னு கேட்பேன். நான் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய திருவடியே புகழ் பாடுறது தான் என்னுடைய நாக்கோட வேலை அப்படிங்கிறார். அறற்றுதல்னாக்க ஓயாமல் சொல்கிறது இல்லையா? அந்த உன்னுடைய திருவடி புகழை ஓயாமல் பாடின்னு இருக்கேன் என்னோட நாக்கு அப்படிங்கிறார். அப்படிப்பட்டது என்னுடைய பக்தி. நீ எப்படிப்பட்டவன்? கை மல்கு வரி சிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே. கை மல்கு வரி சிலை, சிலைனாக்க வில்லு. இதை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். சிலைனா வில்லுன்னு ஒரு அர்த்தம் பல பாடல்களில் வரும். சிலைனா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேறு பாடல்களில் வரும். கை மல்கு வரி சிலை, வரி சிலைனாக்க வரிதல் அப்படின்னா கட்டுறது இல்லையா? நம்ம இது கூட சொல்லுவோமே, இந்த சண்டைக்கு அதாவது ரெண்டு பேரும் சண்டைக்கு கிளம்பிட்டான்னாக்க ஆமாம் வரிஞ்சுக்கிட்டுன்னு சண்டைக்கு வந்துட்டான் அப்படிம்பா. அப்படி அந்த காலத்தில் சண்டைக்கு போனோம்னாக்கா நம்மளுடைய வேஷ்டி கிஷ்டியெல்லாம் எடுத்து இறுக்கி கட்டிக்குவா சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதான் வரிஞ்சு கட்டுறது அப்படிம்பா, இறுக்கி கட்டுறது. வரிதல்னா கட்டுதல். அதனால் சிலை, வரி சிலைனாக்க கட்டப்பட்ட வில். அது என்ன கட்டப்பட்ட வில்? வில் இருக்கும், வில்லில் அந்த நாணை கட்டுவா, அதான் வரி சிலை. கட்டப்பட்ட நான் கட்டப்பட்ட வில்லுது. கை மல்கு வரி சிலை, அதான் கையில் ஏஞ்சிருக்கிற மல்குதல்னால் நிறைஞ்சு இருக்கிறது. கை நிறைய ஒரு வில்லை ஏஞ்சினார் சிவருமான். அது மேருமலையாகிய வில்லுது. மேருமலையை வில்லா வளைச்சி அதை கையில் ஏஞ்சினார் சிவருமான். அதான் கை மல்கு வரி சிலை. அதில் கணை ஒன்றினால், அதில் ஒரே ஒரு அஸ்திரம், அதை தொடுத்தர் எடுத்து மும்மதில் எரியழ முனிந்தவனே. அந்த மூன்று கோட்டைகளும் முப்புறங்களும், அவற்றில் முப்புறங்களிலும் தீ எழும்படியாக, முப்புறங்களும் தீப்பத்தி அழியும்படியாக முனிந்தவனே. முனிதெல்லாம் கோபிச்சுக்கிறது. அதனால் கையில் மேருமலையா ஒரு வில்லாக ஏந்தி ஒரு அஸ்திரத்தினால, ஒரே ஒரு அம்பினால் அந்த முப்புறங்களும் எரிஞ்சு போகும்படியாக கோபித்தவனே அப்படின்னு அந்த ரெண்டு கடைசி அந்த மூணாவது நாலாவது அடிக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, அது எப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு தெரியும். அந்த மூன்று புறங்களும் திரிஞ்சுட்டு இருக்கும், அது இப்போ ஒரு தரம் தான் ஒன்றா சேரும். அப்படி மூணு ஒன்றா சேர்றப்போ ஒரே ஒரு கணையினால் அவை அழியலாம். தனித்தனியாக மூணு கணை போட்டு மூணு அழியக்கூடாது, ஒரே கணையில் மூணு அழியணுங்கிறது அவளுடைய அவள் பெற்ற வரம் அது. அப்படிப்பட்ட மூன்று கோட்டைகளை அரிக்கிறதுக்கு மேருமலைங்கிற ஒரு பெரிய மலையே வில்லா வளைச்சு அதில் வாசுகிய நாணா பூட்டி திருமால் அக்னி வாயுவா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பானமாக வருவாள். அந்த பானத்தோட முனையில் அக்னி இருப்பார், பானத்தோட தண்டு இருக்கு இல்லையா இந்த ஸ்டெம், அதுவாக விஷ்ணு இருப்பார், பின்னாடி ஈர்க்கு அப்படிம்பா, அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும் டெய்லில், அந்த ஈர்க்குகளாக வாயு. இப்படி இந்த மூணு தேவர்களும் சேர்ந்த ஒரு கணையை வெடித்து மூப்பரங்களை எரிக்கிறதுக்கு சிவருமான் தயாரானார். ஆனால் கால் வச்சதும் அந்த தேர் அச்சு எரிஞ்சு ஒழிஞ்சுடுறது. அப்போ அவர் சிரிப்பு சிரித்தார், அந்த மூப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அவர் கையில் வில்லு எடுத்தார், கணையை எடுத்தார், ஆனால் அதை விடலை, அந்த கணையை தொடுக்கலை, அந்த கணையை. சிரிப்பிலேயே அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அந்த கதை நமக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, நீ எனக்கு இப்படி உன்னுடைய எனக்கு நீ பண்ணுற அருள் இவ்வளோதானா, இதுதானா உன் அருள் அப்படின்னு கேட்குறார். அடுத்து அஞ்சாம் பாட்டில், கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன், கொய்யணி நறுமலர் குலாய சென்னி மையணி மிடருடை மறையவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறை அரணே. முதல் ரெண்டடியில் தன்னுடைய பக்தியை சொல்கிறார். கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடி அல்லால் சிந்தை செய்யேன். கையது வீழினும்னா கை விழுந்து விட்டாலும், கை விழுறது அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு வந்து அவன் கை ஓங்கி இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்றைக்கி பேசுகிற பேச்சில் இருக்கு இல்லையா, அவன் கை ஓங்கி இருக்கு அப்படின்னா அவனுக்கு செல்வாக்குறதுக்கு இஸ் இன் பவர், இஸ் காட் ஆல் த இது. கை எது வீழினும்னாக்க என் கை விழுந்துட்டாலும் அப்படின்னாக்க என்னுடைய வளம் குன்றி விட்டாலும், இல்லை என்னுடைய செல்வாக்கெல்லாம் போய் எனக்கு இல்லை அப்படியெல்லாம் இது இல்லாவிட்டாலும், கழி உறினும் அழிந்து விட்டாலும், செய்கழல் அடி அல்லால் சிந்தை செய்ய. செய்கழல், இந்த செய் அப்படிங்கிற வார்த்தை சேப்புன்னு அர்த்தம். செய் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக இன்றைக்கி பேச்சில் அதை செய் இதை செய் அப்படின்னு அந்த டு டூ அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு செய் அப்படின்னா தெரியும் இன்றைக்கி பிரயோகத்தில் பேச்சில். ஆனால் தேவாரத்தில் வர்றப்போ செய் அப்படிங்கிறதுக்கு கூட ரெண்டு அர்த்தங்கள் உண்டு, பல பாடல்களில் வரும். செய் அப்படின்னாக்க சேப்பு சிவப்பு செம்மைன்னு ஒரு அர்த்தம், செய் அப்படின்னா வயல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நன்செய் புன்செய்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நஞ்சை புன்செய்யும்போ நன்செய் புன்செய், செய்னா வயல், அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல செய் கழல் அப்படின்னு வர்றதுனால இது சிவந்த திருவடி, இறைவனுடைய திருவடி தாமரை பூ போல செக்கச்செவல்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அதனால் சேவடி அப்படின்னாலும் சிவந்த அடின்னு தான் அர்த்தம், சே செய் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால் சேவடின்னு சொல்கிறது தான் இங்கே செய் கழல் அப்படின்னு சொல்கிறார். சிவந்த திருவடி, அந்த சிவந்த திருவடி கழல் அடிங்கிறதுனால கழலை அணிந்த அடி. கழல் அப்படின்னாக்க காலில் அணிகிற ஒரு, ஆண்கள் அணிகிற ஒரு ஆபரணம், அது வீரத்தின் அடையாளம் அணிகிற சின்னம் அது கழல். அதனால் கழலுங்கிறது பல பாடல்களில் சிவனுடைய திருவடிக்கே ஆகி வரும். கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல கழல் அடி அப்படின்னு வர்றதுனால கழலை அணிந்த திருவடி அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கழல் அணிந்த சிவந்த திருவடியை தவிர வேறு எதுவும் சிந்தை செய்யேன், என்னோட கையில் கையது வீழணுங்கிறதுக்கு வேறு பொருள்னு சொல்கிறேன், கையில் இருக்கிற பொருள் கழிந்து போயிட்டாலும் அப்படிங்கிற, எல்லா கை என்னோட கையில் இருக்கிற பொருள்லாம் போனாலும் அப்படின்னு அர்த்தங்கிற. அதனால் எனக்கு நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாழ்ச்சி அடைந்தாலும் உன்னுடைய கழலணிந்த சிவந்த திருவடி அல்லால் சிந்தை செய்ய, அதை தவிர வேற எதையும் நான் என் மனசில் எண்ண மாட்டேன். சிந்தைனா மனம், சிந்தை செய்தல்னா எண்றது. அதனால் உன்னுடைய சிவந்த திருவடியை தவிர வேற எதையும் நான் எண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய பக்தியை சொல்கிறார். அப்புறம் இறைவன் எப்படிப்பட்டவன், கொய் அணி நறு மலர் குலாய சென்னி மை அணி மிடறு உடை மறையவனே. இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறார். இறைவன் தன்னுடைய தலை மேலே பூக்கள்லாம் அணிஞ்சிருக்கிறார், அவருடைய கண்டம் நீளமாக இருக்குது, அதுதான் சொல்கிறார். கொய் அணி நறு மலர் அப்படின்னா, நறு மலர்னா வாசனை உள்ள பூக்கள், அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், கொய் அப்படின்னா கொய்தல் பறிக்கிறது அப்படின்னா, கொய் அணி நறு மலர்னா புதிதாக பறித்த அழகிய வாசனை மிக்க பூக்கள், அவை குலாய சென்னி, அவையெல்லாம் விளங்குகின்ற தலையை உடையவன். மை அணி மிடறு உடை, மையை அணிகிற மிடறு, கருமையை அணிகின்ற கண்டத்தை உடையவன், கரிய கண்டன் நீலகண்டன். அதனால் சிவருமான் தலையில் அழகிய வாச மலர்கள் அணிந்திருக்கிறான், அவனுடைய கண்டத்தில் கருமையை திகழ்கிறது விஷம் குடித்ததுனால. மறையவனே, இந்த முன்னாடி பாட்டில் வேதியனேன்னு வந்து ஞாபகம் இருக்கா, மிடரில் அடக்கிய வேதியனேன்னு முதல் பாட்டில், கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சு மிடரில் அடக்கிய வேதியனே, அதே சம்மரி தான் இங்கே வருது. மையணி மிடருடை மறையவனே, கண்டத்தில் கருமையை உடைய மறையவனே. மறையவன்னா மறைனா தமிழ் வார்த்தை, வேதியன்கிறது வேதம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, மறைங்கிறது தமிழ் வார்த்தை. அங்கே வேதியன்னார், இங்கே மறையவன் அப்படிங்கிறார், அதே அர்த்தம்தான். அதனால் நீ அப்பேற்பட்ட அருளாளன், நீ விஷத்தை உண்டவன், நீ தலையில் பல வாசமலர்களை அணிந்திருக்கிறவன், அப்படிப்பட்ட சிவருமானே மறையின் பொருளாக இருக்கிறவன், மறையை ஓதியவன், அப்படிப்பட்ட சிவருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடுத்துறை அரணே. திருச்சிற்றம்பலம்.